கல்வியில் தற்போது நாம் கடந்த முறை கற்பித்த பாடல்களோடு திருக்கூட்டச் சிறப்பின் 9வது பாடலை இங்கு நோக்க இருக்கின்றோம். 9வது பாடல் தற்போது, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணியல தோன்றிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணியல தோன்றிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ.
பிள்ளைகளே, இப்பொழுது இந்த பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். ஆரம் கண்டிகை. ஆரம் என்பது மாலை, கண்டிகை என்பது உருத்திராக்கம். ஆகவே ஆரம் கண்டிகை என்பது மாலையாக அணிவது உருத்திராக்கம். சிவனடியார்கள் மாலையாக அணிவது உருத்திராக்கமணி மாலையாகும். அடுத்தது ஆடையும் கந்தையே. ஆடையாக அணிவது கந்தை துணியே. இங்கு கந்தை என்று சொல்லப்படுவது அழுக்கான துணி என்ற பொருளில் வராது. பழைய துணி, அவ்வாறு பழைய துணியாக இருந்தாலும் அவர்கள் அதனை சுத்தமாக தோய்த்து உலர வைத்து அணிவார்கள். ஆகவே சிவனடியார்கள் அணிகின்ற ஆடையானது கந்தை துணியாக காணப்படும். பாரம் ஈசன் பணியல தோன்றிலார். இப்பாடல் இச்சொற்றொடரை நாங்கள் பிரித்து நோக்க வேண்டும். பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்று இலார். பாரம் என்பது சுமை என்றும் கூறப்படும். ஆனால் இப்பாடலில் பாரம் என்ற சொல் கடமை என்ற பொருளில் வந்துள்ளது. பாரம் ஈசன் பணி, அடியவர்கள் தங்களது பணியாக கொள்வது அல்லது கடமையாக கொள்வது ஈசனுக்கு பணி செய்வதாகும். அல தோன்றிலார் அல்லது ஒன்று இலார், அதாவது ஈசனுக்கு கடமை செய்கின்ற அந்த பணியை அல்லது ஒன்றிலார், வேறு பணி அவர்களுக்கு இல்லை. பணி அல தோன்றிலார், வேறு பணி இல்லாதவர்கள். ஈர அன்பினர், மாணவர்களே உங்களுக்கு தெரியும் ஈரம் என்ற சொல்லு எதற்காக வருவதென்று. ஈரம் என்பது மிகவும் கசிவான, மிகவும் குளிர்ந்த. ஈர அன்பினர் என்று சொல்லப்படுவது கசிவான அன்பை உடையவர்கள். எல்லா உயிர்களிலும் மீது கசிவான அன்பை உடையவர்கள் இந்த சிவனடியார்கள். ஆகவேதான் எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்கின்ற பண்பு இந்த சிவனடியார்களிடம் காணப்படுகின்றது. ஆகவேதான் சேக்கலார் பெருமான் அடியவர்களை ஈர அன்பினர் என்று கூறினார். ஆகவே ஈர அன்பினர் என்று சொல்லப்படுவது கசிவான அன்பை உடையவர்கள். யாதும் குறைவிலார். இந்த சொற்றொடர் மிகவும் முக்கியமானது பிள்ளைகளே. எந்த குறையும் இல்லாதவர்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சிவனடியார்களையும் சாதாரண மக்களாகிய எங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாங்கள் குறைவு நிறைவு எல்லாமே எங்களுக்கு இருக்கின்றது. எந்த நேரமும் குறையும் வரலாம் நிறையும் வரலாம். ஆனால் இந்த அடியவர்கள் யாதும் குறைவிலார், அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த குறையும் வராது. ஆகவேதான் பாடலில் யாதும் குறைவிலார் என்ற சொற்றொடர் இங்கே வந்துள்ளது. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. இங்கு வீரம் என்று சொல்லப்படுவது அவர்களுடைய திட சித்தம், அதாவது மன உறுதி, கடவுள் மீது வைத்த மன உறுதி. இந்த மன உறுதியை என்னால் எடுத்துரைக்கத்தக்கதோ. அங்கே ஒரு கேள்வியாக ஒரு வினாவாக போடுகின்றார். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, விளம்புமெண்டா சொல்லத்தக்கதோ. ஆகவே அவர்களுடைய திட சித்தத்தை என்னால் எடுத்துரைக்கத்தக்கதோ, எடுத்துரைக்க முடியுமோ என்று வினாவாக போடுகின்றார். ஆனால் அதற்கான விடையும் மறைந்துள்ளது, எடுத்துரைக்கத்தக்கதல்ல, என்னால் முடியாது. அவ்வளவு தூரம் அவர்களுடைய திட சித்தமுடையவர்கள், அடியவர்கள், மன உறுதியுடையவர்கள் என்பதை இப்பாடலின் மூலம், இச்சொற்றொடரின் மூலம் அவர் விளக்குகின்றார்.
மாணவர்களே, இப்பாடலின் பொருள் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு பொழிப்புரையை பார்ப்போம். மாலையாக அணிவது உருத்திராக்கமே, ஆடை கந்தை துணியே, ஈசனுக்கு தொண்டு செய்யும் கடமையே அன்றி வேறெதுவும் இல்லாதவர்கள், கசிவான அன்பை உடையவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள். அத்தகையவர்களின் வீரத்தை என்னால் எடுத்துரைக்கத்தக்கதோ? அவ்வாறு வீரத்தை எடுத்துரைக்க முடியாது. மாணவர்களே, இப்பாடலை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடைகளை எழுதி பழகுங்கள். வினா இலக்கம் 1, இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள சிவசின்னம் 1 குறிப்பிடுக. வினா இலக்கம் 2, இப்பாடலில் குறிப்பிடப்படும் சிவனடியார் இயல்புகளை குறிப்பிடுக. வினா இலக்கம் 3, இப்பாடலின் பொழிப்புரையை எழுதுக.
மாணவர்களே, இப்பாடலுக்கான விளக்கங்களை நீங்கள் கேட்டீர்கள். இப்பாடலையும் இப்பாடலையின் சொற்றொடர்களுக்கான விளக்கங்களையும் பொழிப்புரையையும் இப்பாடலில் இருந்து வரக்கூடிய வினாக்களையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இந்த வினாக்களுக்குரிய விடைகளை ஏற்கனவே நாங்கள் கூறப்பட்ட, எங்களால் கூறப்பட்ட விளக்கங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விடைகளை நாங்கள் கூறாதிருப்பதன் காரணம், பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலம் இந்த விடைகளை கண்டறிய வேண்டும். அவ்வாறு கண்டறிவதன் மூலம்தான் பரீட்சைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த முடியும் என்பதை அன்போடு கூறிக்கொள்கின்றோம்.
திருக்கூட்டச் சிறப்பின் 10வது பாடலை இங்கு நோக்குவோம். வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார்த்தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன். வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார்த்தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன்.
இப்பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்கான பொருள் விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர், சிவனடியார்கள் தாம் வேண்டுகின்றபடியே விரும்புகின்ற வேடத்தை கொள்ளக்கூடியவர்கள். அதாவது வேண்டுகின்றபடியே விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள். இந்த இயல்பு, இந்த திறமை அவர்களுக்கு இறைவனின் அருட்செயலால் ஏற்படுகின்ற ஒன்றாகும். ஆகவே எங்களைப் போன்றல்ல சிவனடியார்கள் தாம் வேண்டுகின்றபடியே விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள். பிள்ளைகளே, இப்பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்கான பொருள் விளக்கத்தை மீண்டும் பார்ப்போம். வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர், அதாவது அவர்கள் வேண்டுகின்றபடியே விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள். தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள், இச்சொற்றொடரை மிகவும் அவதானமாக நீங்கள் கவனித்தல் வேண்டும். தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள், தாண்டவ பெருமான் என்று இங்கு கூறக்கூடியவர், தாண்டவம் என்பது நடனம், பெருமான் என்றது தலைவன். ஆகவே இந்த ஆனந்த தாண்டவத்திற்கு தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய ஒரு வடிவம் நடராஜ பெருமான். ஆகவே தாண்டவ பெருமான் என்று இங்கே கூறப்படுவது நடராஜ பெருமான். தனி தொண்டர்கள், இங்கே தனி என்ற சொல் ஒன்றை மாத்திரம் குறிக்கின்றது, அங்கே இரு பொருளை குறிக்கவில்லை. ஆகவே இரு பொருளை குறிக்காமல் ஒரு பொருளை குறிக்குமானால் அதன் கருத்து ஒப்பற்ற. தனி என்பதன் கருத்து ஒப்பற்ற. தொண்டர்கள் என்று சொல்லப்படுவது அடியார்கள், தொண்டை செய்கின்ற அடியார்கள். ஆகவே தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் என்ற சொற்றொடரின் விளக்கம் நடராஜ பெருமானுடைய ஒப்பற்ற தொண்டர்கள். நீண்ட தொல் புகழார் தம் நிலைமையை, நீண்ட பழம் பெரும் புகழை உடையவர்களின் பெருமையை, நீண்ட பழம் பெரும் புகழை உடையவர்களின் பெருமையை ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன். இவர்களுடைய பெருமையை வாழ்த்துவேனே அல்லாமல் இவர்களது சிறப்பை எவ்வாறு அறிந்து பாடி துதித்திடப் போகின்றேன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இவர்களுடைய பெருமையை என்னால் வாழ்த்த முடியும், ஆனால் இவர்களது சிறப்பை நான் எவ்வாறு அறிந்து, எப்படி அறிந்து, எங்கிருந்து அறிந்து பாடி துதித்திடப் போகின்றேன் என்று வினாவாக அவர் தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார்.
இதுவரை கூறப்பட்ட பொருள் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு இப்பாடலுக்கான பொழிப்புரையை இங்கே நாம் நோக்குவோம். இந்த திருக்கூட்டத்து அடியவர்கள் தம் திருச்செயலால் திருவருட்செயலால் வேண்டியபடி விரும்புகின்ற வேடம் கொண்டவர்கள், நடராஜ பெருமானுடைய ஒப்பற்ற தொண்டர்கள். இவர்கள் எக்காலமும் அழிவின்றி நிலைத்திருக்கும் பழம் பெரும் புகழினை உடையவர்கள். இவர்கள் பெருமையை வாழ்த்துவேனே அல்லாமல் இவர்களது சிறப்பினை எவ்வாறு அறிந்து பாடி துதித்திடப் போகின்றேன். இப்பாடலில் கூறப்பட்டுள்ள சிவனடியார்களின் இயல்புகளை இங்கு நாம் நோக்குவோமையானால், வேண்டியபடி விரும்புகின்ற வேடம் கொண்டவர்கள் இச்சிவனடியார்கள். நடராஜ பெருமானுடைய ஒப்பற்ற தனி தொண்டர்கள், அழிவின்றி நிலைத்திருக்கும் பழம்பெரும் புகழினை உடையவர்கள். நல்லது மாணவர்களே, இப்பாடல்களை அடிப்படையாக கொண்டு பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களை இங்கு நாம் தருகின்றோம். விடைகளை எழுதி பழகுங்கள். வினா இலக்கம் 1. இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள சிவனடியார்களின் இயல்புகளை குறிப்பிடுங்கள். இப்பாடலில் குறிப்பிடப்படும் தாண்டவ பெருமான் என்னும் சொற்றொடர் குறிக்கும் இறை வடிவம் யாது? இப்பாடலில் குறிப்பிடப்படும் தாண்டவ பெருமான் என்னும் சொற்றொடர் குறிக்கும் இறை வடிவம் யாது? அவ்வடிவம் குறிக்கும் தத்துவம் யாது? இப்பாடலின் பொழிப்புரையை எழுதுக. தற்போது திருக்கூட்டச் சிறப்பின் 11வது பாடலை இங்கு நாம் நோக்குவோம். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான், அந்த மில் புகழ் ஆலால சுந்தரன், சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான், அந்த மில் புகழ் ஆலால சுந்தரன், சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம். தற்போது இப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம்.
பிள்ளைகளே, இப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். இந்த மாதவர் கூட்டத்தை, மாதவர் என்று சொல்லப்படுவதன் பொருள் பெரிய தவத்தினை உடையவர்கள், பெரிய தவத்தினை செய்தவர்கள். இந்த மாதவர் கூட்டத்தை என்ற சொற்றொடர் மூலம் இந்த பெருமைமிக்க தவத்தினை உடைய சிவனடியார் திருக்கூட்டத்தை எம்பிரான் அந்தம் இல் புகழ் ஆலால சுந்தரன். இங்கே எம்பிரான் என்று சொல்லப்படுவது இறைவனை அல்ல, எமது தலைவர். எம்பிரான் என்று சொல்லப்படுவதன் கருத்து எமது தலைவர். எமது தலைவரும் அந்தம் இல், அந்தம் என்பது முடிவு, இல் என்றது இல்லாத, ஆகவே முடிவில்லாத அல்லது அளவற்ற புகழ், அளவற்ற புகழினை உடைய ஆலால சுந்தரன், ஆலால சுந்தரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார். மீண்டும் கூறுகின்றேன், எம்பிரான் அந்தமில் புகழ் ஆலால சுந்தரன், எமது தலைவரும் அளவற்ற புகழினை உடையவருமான ஆலால சுந்தரனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ், சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ். சுந்தரம் என்று சொல்லப்படுவது அழகிய, திருத்தொண்ட தொகை என்பது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்ட தொகை என்னும் நூல். ஆகவே அழகிய திருத்தொண்ட தொகையெனும் தமிழ் பதிகத்தில் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம், அதாவது திருத்தொண்ட தொகையிலே கூறப்பட்ட அடியவர்கள் பற்றி எடுத்துரைப்போம். வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம், அழகிய திருத்தொண்ட தொகையெனும் தமிழ் பதிகத்தில் வந்து பாடி அருளியவாற்றை எடுத்துரைப்பாம், அதாவது திருத்தொண்ட தொகையில் உள்ள அடியார்கள் பற்றி நான் எடுத்துரைக்கப் போகின்றேன் என்பதை கூறுகின்றேன். இப்பொழுது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் திருத்தொண்ட தொகை எனும் நூலுக்கும் பெரிய புராணத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளப்பட்டவர்கள் பற்றித்தான் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பாடியுள்ளார். நாங்கள் ஏற்கனவே முதலாவது வானொலி வகுப்பறையில் கூடியபடியே இந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் பாடுவதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்ட தொகை எனும் நூலை முதநூலாக கொண்டார் என்று கூறினோம். ஆகவே இந்த பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ள அடியார்கள் அனைவரும் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் கூறப்பட்டவர். ஆகவேதான் பெரிய புராணத்தின் முதநூலாக திருத்தொண்ட தொகை நூல் விளங்குகின்றது. இந்த சொற்றொடரை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் வர முடியும். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு முதநூலாக அமைந்த நூல் எது, அந்நூலை இயற்றியவர் யார் என்ற கேள்வி கூட வரலாம். ஆகவே இந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். பிள்ளைகளே, இப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு இப்பாடலுக்கான பொழிப்புரையை நாம் கூற முடியும் அல்லவா?
பாடலுக்கான பொழிப்புரையை இங்கு நாம் நோக்குவோம். இப்படியான பெருமை மிக்க தவத்தினுடைய சிவனடியார் திருக்கூட்டத்தை எமது தலைவரும் அளவற்ற புகழினை உடையவருமான ஆலால சுந்தரராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அழகிய திருத்தொண்ட தொகை என்னும் தமிழ் பதிகத்தில் பாடியருளியவற்றை எடுத்துரைப்போம். இனி பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களை தருகின்றோம். அதற்கான விடைகளை எழுதி பழகுங்கள். வினா இலக்கம் 1. இப்பாடலில் மாதவர் எம்பிரான், ஆலால சுந்தரன் என குறிப்பிடப்படுபவர் யாவர்? இப்பாடலில் மாதவர் எம்பிரான் ஆலால சுந்தரன் என குறிப்பிடப்படுபவர் யாவர்? இப்பாடலில் குறிப்பிடப்படும் நூல் ஒன்றின் பெயரை குறிப்பிடுக. வினா இலக்கம் 2. இப்பாடலில் குறிப்பிடப்படும் நூல் ஒன்றின் பெயரை குறிப்பிடுக. அந்நூலை இயற்றியவர் யார்? அந்நூலுக்கும் பெரிய புராணத்துக்கும் இடையிலான தொடர்பை குறிப்பிடுக. வினா இலக்கம் 3. இப்பாடலின் பொழிப்புரையை எழுதுக.
மாணவர்களே, இதுவரை நாம் பெரிய புராண இலக்கியம் பற்றியும் திருக்கூட்டச் சிறப்பிலுள்ள 11 பாடல்களையும் கற்றோம். இப்பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்கான விளக்கம், பொழிப்புரை என்பன பற்றியும் பார்த்தோம். ஒவ்வொரு பாடல்களையும் கற்கும் போது அப்பாடல்களிலிருந்து பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களையும் நாம் உங்களிடம் பகிர்ந்துள்ளோம். அவ்வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி பழகுங்கள். இப்பாடல்களில் பொதுவாக சிவனடியார்கள் இருக்கின்ற தேவாசிரியன் மண்டபம் பற்றியும் சிவனடியார்களின் இயல்புகளையும் பற்றியும் எடுத்துரைக்கின்றன என்று கூற முடியும். ஆகவே இத்துடன் அந்த அலகினை நாம் நிறைவு செய்கின்றோம்.